சு வெங்கடேசன் அவர்களின் வீரயுக நாயகன் வேள்பாரி. 108 அத்தியாயம். இரவின் இறுதி 10 நாழிகையில் வெங்கல் நாடு எங்கும் சிந்தப்பட்ட குருதியை கழுவ மழை நீர் போதவில்லை. ஏற்பட்ட தீப்பந்த வெளிச்சத்தில் மழை நீர் அடர் செந்நிறத்தில் ஓடியது. இருளுக்குள் ஓடும் போது அதே நிறத்தில் புரண்டோடியது. நீரின் வேகத்தில் மூழ்கி 70 கட்டைகளா, மனித உடல்களா என்று நின்று பார்க்க யாரும் இல்லை. மழையின் பேய் கூச்சலுக்கு இடையே மனித கதறல்கள் முழுமுற்றாக அமுங்கி போயிட, பரம்பில் வாழும் பன்னீர் குடிகளும் மலைவிட்டு இறங்கி காணும் இடமெல்லாம் கணக்கில்லாமல் வெட்டி எறிந்த வேகத்தில் மிஞ்சியது யார் என்று அறிந்தவர் யாரும் இல்லை. மழையின் வேகத்தால் இரவு கூடுதலாக இருள் கொண்டது. பாசறை கூடாரத்தில் படுத்திருந்த வீரர்கள் மழையின் பேரோசையை கேட்டபடி ஒடுங்கி படுத்தனர். போர் நாளில் தூக்க வருமா என்று மற்றவர்கள் கேட்கும் போது எல்லாம் போர் வீரர்கள் சொல்லும் பதில் இதுதான், தூக்கம் வராது ஆனால் மரணம் வரும். அன்றைய நாளில் களத்தில் எத்தனை முறை மரணத்தின் வாயிலின் அருகே தப்பித்திருப்போம் என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாது. ஏன் என்றால் உடலும் மனமும் ஆற்றலை முற்றிலும் இழந்திருக்கும். போர்க்களத்தில் தேரையே தனித்து தூக்க முற்படும் வீரன் கூட இரவினில் தன் உடலை தூக்கி நகரும் வலுவை இழந்து கிடப்பார். போரற்ற நாளில் படுக்கும் போது வரும் உறக்கம் அன்று போர் நாளின் உறக்கம். துளிகூட நினைவின் தடமின்றி தன்னை மறந்தால் மட்டுமே உறங்க முடியும். ஏறக்குறைய மரணத்துக்கு மிக அருகில்தான் அது நிகழும். பகலில் மரணத்தோடு ஒட்டியே பயணம் செய்வது போல இரவிலும் மரணத்தோடு ஒட்டிய பயணம்தான். உறக்கம், விழிப்பு, ஆயுதம் ஏந்தல், போரிடுதல் எல்லாமே போர்க்களத்தில் மரணத்தின் மறு செயல்பாடுகள் தான். பகலில் போர்க்களம் விட்டு திரும்பியவுடன் தங்களின் பாசறைக்கு வந்து ஆயுதங்களையும் கவசங்களையும் கழட்டிவிட்டு உடலை நீர் கொண்டு கழுவி நேராக உணவுச்சாலைக்கு செல்வர். வேட்டை விலங்குகள் ஒன்று கூடி கடித்து இழுப்பதைப் போலத்தான் அங்கு நடக்கும் செயல்பாடுகள். உணவை முடித்துவிட்டு ஆயுத பொறுப்பாளனிடம் சொல்ல வேண்டிய குறிப்புகளை சொல்லி முடித்து தேவைப்பட்டால் மருத்துவனை பார்த்துவிட்டு பாசறை கூடாரத்துக்கு வரும்போது ஏறக்குறைய தலை அறுபட்டு விழும் உடல் போலத்தான் உணர்வேதுமின்றி விழுவர். நேற்று இரவும் அப்படித்தான் நடந்தது. நள் இரவு கடக்கும் போது பெருமழை தொடங்கியது. மழையின் பேரோசையும் காற்றில் ஏறிய குளிரும் வீரர்களை ஒடுங்கி படுக்க வைத்தன. பாசறை காவலர்கள் கூட போரின் தொடக்க காலத்தில் இருப்பதைப் போல தொடர்ந்து விழிப்போடு இருப்பதில்லை. போர் தொடங்கிய 6 நாள் இரவுதான் இது. ஆனால் படைகள் இங்கு பாசறை அமைத்து 1 மாதம் கடந்து விட்டது. தொடக்கத்தில் இரவிலும் பகலிலும் ஓரிரு நாள் மழை பெய்தது. ஆனால் போர் தொடங்கிய பிறகு நேற்று இரவுதான் முதன்முறையாக மழை பெய்துள்ளது. பாசறை காவலர்களும் மிகவும் அயர்வுற்று இருந்தனர். காற்றோடு சேர்ந்த பெருமழை ஆதலால் பரம்பு வீரர்கள் பந்தங்களோடு ஈட்டியை கொண்டு வந்து எரிந்துவிட்டு போனதை கூட யாரும் கவனிக்கவில்லை. பேய் மழைக்குள் குறிப்பறிந்து செயல்படுதல் எளிதென்று மூஞ்சொலில் வேந்தர்களுக்குள் எழுந்த முரண் இருட்டு என்பதால் அடுத்த கட்டத்தை அடையவில்லை. அதுவே விளக்கொலியில் முகம் பார்த்து சினம் கொண்டு பேசியிருந்தால் நிலைமை விபரீதமாக இருக்கும். அது மட்டுமல்ல, இருளில் யார் ஆயுதத்தை கைகொள்வார்கள் என்று யாராலும் கணிக்க முடியாது. யாரேனும் ஒருவர் எல்லை மீறிய சொல்லை பயன்படுத்தினாலும் நிலைமை பேர் இழப்பை ஏற்படுத்துவதாக மாறிவிடும். இருளுக்குள் உருவாகும் நம்பகமின்மை கன நேரத்தில் தாக்குதலை கட்டவிழ்த்துவிடும். நேற்று இரவு குலசேகர பாண்டியனின் கூடாரம் எல்லாமுமாக மாற இருந்தது. மிகச்சிறந்த கூர்மதியாளராக குலசேகர பாண்டியன் இருந்ததால் அந்த இக்கட்டிலிருந்து வேந்தர் குலத்தினர் 5 தப்பினர். பாண்டிய பாசறையில் முரசோசை எழுப்பி வீரர்களை இரவோடு இரவாக வெளியேற்ற வேண்டும் என்ற திட்டத்தை சோழ வேழன் எதிர்த்தான். அவ்வாறு செய்தால் அந்த ஓசையை கேட்டு சோழ படையினரும் எழுந்து வெளியேற நினைப்பார்கள், அப்போது அனலி பூச்சி தாக்கி பேரழிவு ஏற்படும் என்று வாதிட்டார். அவ்வாறு செய்யவில்லை என்றால் பாண்டிய படை அழியும் என்று கருங்கை வாணன் வாதிட்டார். இந்த நிலையில்தான் கூடாரத்துக்கு வெளியில் இருந்த மெய்க்காவலர்கள் எதிரிகள் தாக்குவதற்காக வருகின்றனர் என்று கத்தினர். துடித்து எழுந்த கருங்கை வாணன் அவர்களை எதிர்கொள்வதற்கான உத்தியை சொல்ல தொடங்கும் முன் அதற்கு வாய்ப்பை அளிக்காமல் குலசேகர பாண்டியன், இக்கணம் நாம் பாதுகாப்பாக இந்த இடம் விட்டு வெளியேறும் முடிவை எடுக்கவில்லை என்றால் அடுத்த எக்கணமும் ஒன்றாய் முடிவெடுக்கும் சூழல் வராது, எனவே உடனே வெளியேறுவோம் என்றார். சோழவேழன் எழுப்பிய கேள்வி எழுந்துள்ள புதிய ஆபத்தால் தானாகவே காணாமல் போனது. படையை காக்கும் முன் தன்னை காத்துக் கொள்ள வேண்டிய சூழல் எல்லோருக்கும் உருவானது. அந்த நிலையிலும் மதிநுட்பத்தோடு செயல்பட்டான் குலசேகர பாண்டியன். கூடாரம் விட்டு வெளியேறும் போது மயிர்கிழாரின் காதோடு காதாக சொன்னான், பாண்டிய பாசறையில் அபாய ஒளி எழுப்பி விடியும் முன் வீரர்கள் அனைவரையும் வெளியேற்று. கொட்டு மழையில் மூஞ்சலின் கூடாரம் விட்டு வெளியேறிய வேந்தர்கள் தங்களின் குதிரைகளை நோக்கி விரைந்து சென்றனர். 100 கணக்கில் இருந்த கவசப்படை வீரர்களும் தனிப்படை வீரர்களும் வேந்தர்களை சுற்றி அணிவகுத்து நின்றனர்.
மூவேந்தர்களின் தனித்த முரசங்கள் வேந்தர்கள் உள்ளே வரும் போது வெளியே செல்லும் போதும் இசைக்கப்பட வேண்டும். ஆனால் சிறிய ஓசை கூட வெளியில் கேட்காத அளவுக்கு பதுங்கிய நிலையில் மூஞ்சலை விட்டு இரவின் 22 நாழிகையில் வேந்தர்கள் வெளியேறினர். வெளியேறி சிறிது தொலைவு போன பிறகுதான் கருங்கை வாணன் சொன்னான், நாம் புறப்படும் அவசரத்தில் செய்தி அனுப்ப மறந்துவிட்டோம். அமைச்சர்கள் மூவரும் நீலனின் கூடாரத்துக்குள் இருக்கின்றார்கள். அப்படியா என்று சற்று அதிர்ச்சியோடு குலசேகர பாண்டியன் கேட்டு முடிக்கும் முன் சோழ வேளான் சொன்னார், உருமன் கொடியை உடனே அனுப்பி 3 அமைச்சர்களையும் பாதுகாப்பு அழைத்து வர சொல்லுங்கள். குதிரைகள் போய்க் கொண்டிருக்கும் போது சோழவேழன் முந்திக் கொண்டு சொன்னதற்கு காரணம் இருந்தது. ஒரு கணம் காலம் தாழ்த்தினால் கூட தளபதி உசந்தனை அனுப்பி அமைச்சர்களை அழைத்து வர சொல் என்று குலசேகர பாண்டியன் சொல்லிவிடுவார் என்று நினைத்தார் சோழவேழன். சோழ படையின் வலிமை மிகுந்த தளபதி என்றால் இப்போது உசந்தனை மட்டும் தான் சொல்ல முடியும். அவனையும் ஆபத்துக்குள் எளிதாக சிக்க வைத்து விடுவார் குலசேகர பாண்டியன். அவர் சொன்ன பிறகு மாற்றி சொல்வது கோழைத்தனமாக தெரியும். நீலனை பழைய கோட்டைக்கு கொண்டு செல்லும் பணிக்கு பாண்டிய தளபதி மகாநகனை அனுப்ப வேண்டிய தேவையில்லை. பாதுகாப்பு வீரர்களே அதை சிறப்பாக செய்வர். ஆனால் தன் தளபதிகளை பாதுகாப்பான இடத்தில் சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் குலசேகர பாண்டியன் முதலில் இருந்து கவனத்தோடு இருப்பதாக சோழவேழன் கருதியதால் தான் உருமன் கொடியின் பெயரை முந்திக் கொண்டு சொன்னார். அதன் பிறகு குலசேகர பாண்டியனால் மாற்றிச் சொல்ல முடியவில்லை. அவ்வாறே உத்தரவிட்டார். உருமன் கொடி 12 குதிரை வீரர்களோடு மூஞ்சலை நோக்கி பாய்ந்து போனான். குலசேகர பாண்டியனின் கூடாரத்தில் இருந்து மிக தள்ளி நீலனின் கூடாரம் இருந்ததாலும் மழையின் பேரோசையினாலும் வேந்தர்கள் புறப்பட்டதை அமைச்சர்களால் அறிய முடியவில்லை. உருமன் கொடி குதிரையை தாற்றுகோளால் மாறி மாறி அடித்து வேகத்தை கூட்டினார். பரம்பு வீரர்கள் அதற்குள் மூஞ்சலுக்கு வர வாய்ப்பில்லை என்பதை மனதுக்குள் உறுதிப்படுத்தியபடியும் நீலனின் கூடாரத்தை நோக்கி ஓசை எழுப்பியபடியும் விரைந்தான். ஆனால் எதிரோசை எதுவும் வரவில்லை. கூடாரத்தின் அருகே வந்ததும் அமைச்சர்களின் பெயரை சொல்லி கத்தினான். கொட்டும் மழையில் தணிக்கை கேட்கவில்லை என்று நினைத்தபடி வீரன் ஒருவனை உள்ளே போய் பார் என்றான். அவன் சொல்லி முடிக்கும் போது அவனுக்கு பின்னால் எந்த வீரனும் உயிரோடு இல்லை. மழை ஓசையை மீறி கேட்டது ஒரு குரல். அது எதிரியின் குரல் என்று அறிந்த கணத்தில் வாளை உருவினான். அப்போது கூடாரத்துக்குள் இருந்து வெளிவந்த முடியனின் ஈட்டி உருமன் கொடியின் கீழ் நாடியில் குத்தி பின் மண்டையில் வெளியேறியது. குலசேகர பாண்டியன் காதோடு காதாக இட்ட உத்தரவுப்படி பாண்டிய பாசறையில் நள்ளிரவு முரசின் ஓசை எழுப்பப்பட்டது. நன்றாக உறங்கிக் கொண்டிருந்த வீரர்கள் திடுக்கிட்டு எழுந்தனர். உடனடியாக ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு பாசறையை விட்டு வெளியேறுங்கள் என்று உத்தரவிட்டான் பாசறை தளபதி. மழை ஓசையால் அவனது குரல் பெரிதாக கேட்கவில்லை. எனவே வீரர்கள் கூடாரம் தோறும் சென்று சொன்னார்கள். முதல் 5-6 கூடாரங்கள் களைய தொடங்கிய பிறகு செய்தி தனது போக்கில் பரவ தொடங்கியது. பீராபத்து வருவதாக கருதிய வீரர்கள் பதறையடித்து ஓடத் தொடங்கினர். பெரும் கூச்சல் மேலேறி வந்தது. மழையின் வேகம் சற்றே குறைய தொடங்கிய போது பாண்டிய பாசறையிலிருந்து பேரோசை மேலேறி வருவது சோழர்களின் பாசறைக்கும் எதிரொலிக்க தொடங்கியது. அந்த கணம் முதலே பேரழிவு தொடங்கியது. சோழப்படை வீரர்கள் 5 வெளியேறிய கணத்தில் அனலிகளின் தாக்குதல்கள் தொடங்கின. கண்ணுக்கு தெரியாமல் இருளுக்குள் இருந்து பெரும் படை வருகிறது என்று எண்ணிய வீரர்கள் சிறு பூச்சிகளை ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை. கையில் சிக்கிய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வீரர்கள் ஓடத் தொடங்கினர். நாகக்கரடி இருக்கும் மேற்கு திசைதான் எதிரிகள் இருக்கும் ஆபத்தான திசை என்பதால் கிழக்கு திசை நோக்கி ஓடத் தொடங்கினர். பாண்டிய பாசறை 1 காத தொலைவில் வடகிழக்கு திசையில் இருந்தது. அங்கிருந்து மேலேறி வந்த ஓசையும் இங்கிருந்து மேலேறிய ஓசையும் வெகு விரைவாக இணைந்தன. அணலிகள் தாக்க தொடங்கிய சிறு கணத்திலேயே வீரர்கள் எழுப்பும் ஓசையின் தன்மை மாறத் தொடங்கியது. சோழப்படையின் எண்ணிக்கை மிகப்பெரியது என்பதால் கதறலின் பேரோசை இருளை நடுங்கச் செய்தது. தப்பித்து ஓடத் தொடங்கிய சோழப்படை வீரர்கள் பாண்டிய வீரர்களோடு இணைவதற்கு ஆகும் நேரம் கூட அணலிகள் எடுத்துக் கொள்ளவில்லை. அதற்கு முன்பே பாண்டிய படையின் பந்த வெளிச்சத்தை நோக்கி அணலிகள் வந்து சேர்ந்தன. அந்த திசையில் பரம்பு வீரர்கள் யாரும் இல்லை. அணலிகள் பற்றியும் மற்ற நஞ்சு பூச்சிகள் பற்றியும் பரம்பினர் நன்கு அறிவர். அதுவும் இந்த பேய் மழையை யாரும் எதிர்பார்க்கவில்லை. மழை முடிந்த கணத்தில் காட்டுக்குள் இருந்து கிளம்ப போகும் பூச்சி வகைகளை யாராலும் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. பள்ளம் நோக்கி பாயும் நீர் போல அணலியின் வாசம் நோக்கி பறக்கும் நஞ்சுயிர்கள் அனைத்தும் வந்து சேரும். இரவின் பூச்சிகளை அணலியும் பகலின் பூச்சிகளை கொம்பு தூக்கி வண்டின் ட்ரீங்காரமும் கொண்டு வந்து சேர்த்துவிடும். இப்போது மழையும் இணைந்து கொண்டதால் நிலைமை பன்மடங்கு மோசமாகிவிட்டது. எனவே பரம்பு வீரர்கள் யாரும் அது திசை பக்கமே போக வேண்டாம் என்று பாரி கூறியிருந்தார். அவனது திட்டம் முழுவதும் வெங்கல் நாட்டின் நடுப்பகுதியில் நிலை கொண்டு தாக்க வேண்டும் என்பதுதான். அங்குதான் சேரப்படையின் பாசறை இருக்கிறது. இந்த போரில் மிக கவனமாக இருப்பவன் சேரன்தான். அவன் பாசறை அமைக்கும் போதே பாதுகாப்பு மிக்க இடத்தை தேர்வு செய்திருந்தான். அவனுடைய வீரர்களை தாக்கி அழிப்பதும் மூஞ்சலில் இருந்து தப்பி வெளியேறுபவர்களை தாக்கி அழிப்பதும் வேந்தர்களின் சிறப்பு படையை தாக்குவதும் நீலனை கவனத்தோடு மீட்பதுமாக பல்வேறு முறையில் தாக்குதல் உத்தியை வகுத்திருந்தான் பாரி. இரவின் பிடி உதிரும் போது வேந்தர் படையின் ஆற்றல் முற்றிலும் உதிர்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் பாரியின் திட்டம். மூன்று பாசறைகளையும் தனித்தனியாக அழித்தொழிக்கும் நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கும் போதே வேந்தர்களின் சிறப்பு படைகளின் மீது இடி என்று தாக்கும் போர் உத்தியை வகுத்திருந்தான் பாரி. குளங்கள் வாரியாக திட்டங்கள் வகுக்கப்பட்டு எல்லைகள் பிரிக்கப்பட்டன. சோழர் பாசறையிலும் பாண்டியர் பாசறையிலும் இருந்து உயிர் பிழைத்து வருகின்றவர்களை எதிர்கொள்ள வெங்கல் நாட்டின் நடுப்பகுதியில் ஆயத்தமாக நின்று கொண்டிருந்தது விண்டனின் தலைமையிலான படை. போர்க்களத்தில் வேந்தர் படை வீரர்கள் கவச பாதுகாப்போடு அனைத்து விதமான ஆயுதங்களையும் கைகொண்டு போரிடும் போதே பரம்பு வீரர்களையும் எதிர்கொள்வது மிக கடினம். ஆனால் இப்போதோ இரவில் பேரச்சத்தோடு கைகளில் ஓரிரு ஆயுதத்தை மட்டுமே எடுத்துக்கொண்டு ஓடி வருகின்றவர்கள் விண்டன் தலைமையிலான பரம்பு படையை எப்படி எதிர்கொள்ள முடியும்? பின்னால் துரத்தும் பேராபத்தில் இருந்து தப்பி பிழைக்கவே வீரர்களின் பெருங்கூட்டம் ஓடி வந்தது. அவர்களாக வந்து ஈட்டிகளில் பாய்ந்து மாய்வதைப் போலத்தான் கணக்கே இல்லாமல் மாய்ந்து கொண்டிருந்தனர். எதிர்நிலையில் நின்ற விண்டன் தாக்கவே இல்லை, ஆனால் அழிக்க மட்டும் செய்தான். அழிவு கணக்கே இல்லாமல் நடந்து கொண்டிருந்தது. பல்லாயிரம் மணிகள் கோக்கப்பட்ட மாலை ஓர் இடத்தில் அருந்தவுடன் மொத்தமும் மண்ணில் உருள்வதைப் போலத்தான் படையின் காட்டுக்கோப்பு அருந்த கணத்தில் பல்லாயிரம் தலைகள் மண்ணில் உருண்டு கொண்டிருந்தன. விண்டனின் தலைமையில் வந்தவர்கள் ஆறு இடங்களில் தனித்தனியாக நின்றிருந்தனர். வர வர வெட்டிச் சரிக்கும் வெறியோடு நின்றவர்களை நோக்கி அனலிகளால் விரட்டப்பட்டவர்கள் இடைவிடாது வந்து கொண்டிருந்தனர். அச்சத்தோடு பாய்ந்து வருபவர்களுக்கு முன்னால் தனது கூரிய ஆயுதங்களை ஏந்தி நின்றார். பட்டு போன இலையை கழுமர முனையால் குத்துவது போலத்தான் அந்த பேரழிவு நடந்தது. துளியளவு ஆற்றல் கூட இல்லாமல் அஞ்சு ஓடி வரும் கூட்டம் அவன் உருவாக்கியிருந்த பொறிக்குள் கணக்கே இல்லாமல் விடியும் வரை விழுந்து கொண்டே இருந்தது. இதே நேரத்தில் சேரனின் பாசறையை தாக்க உதிரனின் படைக்கு உத்தரவிட்டிருந்தான் பாரி. சுமார் 8000 வீரர்கள் இருந்த பாசறையை நள்ளிரவு உதிரனின் தலைமையிலான படை சுற்றி வளைத்தது. மழை கொட்டி கொண்டிருந்த போது கொம்பூதி முழக்கமிடச் சொன்னான் உதிரன். தூங்கிக் கொண்டிருப்பவர்களை தாக்கக்கூடாது, எனவே தாக்குதலுக்கு ஆயத்தமாக சொல்லி அழைத்தார். அந்த நேரத்தில் மூஞ்சலில் இருந்து கிழக்கு திசை நோக்கி விரைந்து வந்து கொண்டிருந்தனர் வேந்தர்கள். மெய்க்காவல் படையினர் மிகுந்த கவனத்தோடு முன்னும் பின்னுமாக அணிவகுத்து சென்றனர். பந்த ஒளி இல்லாததால் அடர் இருட்டில் பயணப்பட வேண்டியிருந்தது. மழையும் விடாது பொழிந்து கொண்டிருந்தது. சரியான திசை வழியில் வேந்தர்களை அழைத்துச் செல்ல வேண்டும் என்பதால் மயூர் கிழார் முன்னால் போய்க் கொண்டிருந்தார். ஒவ்வொருவனின் எண்ண ஓட்டமும் ஒவ்வொரு விதமாக இருந்தது. குலசேகர பாண்டியன் தனது பாசறை வீரர்கள் பாதுகாப்போடு வெளியேறியிருப்பார்களா என்ற சிந்தனையிலேயே இருந்தார். செங்கனச் சோழன் தங்கள் படை வீரர்களை காப்பாற்ற வழி என்ன என்ற சிந்தனையில் இருந்தார். பரம்பின் தாக்குதல் எப்படி இருக்கும் என்பதை இழுவன் ஆற்றில் அறிந்தவன் அவன். அவனது உடல் நடுக்கத்தை உள்ளுணரச் செய்து கொண்டிருந்தது. ஆனால் சோழவேழனும் பொதியவர்ப்பனும் எந்த நிலையிலும் பாரியை கொன்றழிக்காமல் இந்த நிலம் விட்டு அகன்றுவிடக் கூடாது என்று எண்ணியபடி இருந்தனர். கருங்கை வாணனின் சிந்தனை முழுவதும் உருமன் கொடியை பற்றியதாக இருந்தது. இவ்வளவு நேரத்தில் அவன் அமைச்சர்களை அழைத்து வந்திருக்க வேண்டுமே, ஏன் இன்னும் வரவில்லை என்று நினைத்தபடியே குதிரையை விரைவுபடுத்தினார். யாரையாவது அனுப்பி நிலைமையை அறிந்து வர சொல்லலாமா என்று தோன்றியது. குதிரையை விரைந்து செலுத்தி முன்னால் போய்கொண்டிருந்த மயூர் கிழாரிடம் வந்து கேட்டான், உருமன் குடி இன்னும் வந்து சேரவில்லை, அமைச்சர்கள் என்ன ஆனார்கள் என்று தெரியவில்லையே. இதில் தெரிந்து கொள்ள என்ன இருக்கிறது? அனைவரும் கொல்லப்பட்டிருப்பார்கள் என்றார் மயூர் கிழார். கருங்கை வாணன் சற்று அதிர்ச்சிக்கு உள்ளானான். உருமன் குடி பெருவீரன், அவனை எளிதில் வீழ்த்திவிட முடியாது. இப்போது மயூர் கிழார், தளபதிகள் வீரத்தோடு இருந்து என்ன பயன்? வேந்தர்கள் கூர்மதியோடு இருக்க வேண்டும் அல்லவா? ஏன் அப்படி சொல்கின்றாய் என்றான் கருங்கை வாணன். நாம் மூஞ்சலை கடந்து ஒரு காத தொலைவு வந்த பிறகு அமைச்சர்களை மீட்கும் முயற்சியில் ஈடுபடலாமா? இத்தனை நாள் போருக்கு பிறகும் எதிரியின் வேகத்தையும் வலிமையையும் இவர்கள் என்னதான் புரிந்து கொண்டார்கள் என்றார் மயூர் கிழார். அதற்கு கருங்கை வாணன், அதற்காக அமைச்சர்கள் மூவரையும் அப்படியே விட்டுவிட முடியுமா? அதற்கு மயூர் கிழார், ஏன் முடியாது? மறதியும் கவனக்குறைவும் தவிர்க்க முடியாதவை. அதன் விலை அமைச்சர்களாக இருந்தாலும் கலங்காது முடிவெடுக்க வேண்டும். ஒருவரின் தளபதியை இன்னொருவர் சிக்க வைத்து விடுவார் என்ற பதற்றத்தில் மூவரும் மாறி மாறி மற்றவர்களை சிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அமைச்சர்களோடு நின்றிருக்க வேண்டிய இழப்பில் உருமன் குடியையும் சேர்த்து விட்டார்கள். இதே நிலை நீடித்தால் நிலைமை பருமோசமாகிவிடும் என்றார். ஏன் நம்பிக்கை இழந்து பேசுகிறாய்? மழையையும் மீறி கேட்டது கருங்கை வாணனின் குரல். இப்போது மயூர் கிழார், போர்க்களத்தில் இரண்டு இரண்டு செயல்கள் தான் உண்டு. ஒன்று தாக்கி அழிப்பது, இல்லை என்றால் தப்பி பிழைப்பது. நாம் முதல் கட்டத்தின் இறுதி நிலைக்கு வந்து விட்டோம், எனவே இரண்டாம் கட்டம் பற்றிய சிந்தனை தானாகவே மேல் எழுகிறது என்று கூறிய பிறகு மீண்டும் தொடர்ந்தார், உருமன் குடி கொல்லப்பட்டிருந்தால் அடுத்த ஒரு பொழுதுக்குள் நாம் தாக்கப்படுவோம். இப்போது கருங்கை வாணன், அப்படியா சொல்கின்றாய்? எந்த திசையிலிருந்து தாக்குதல் வர வாய்ப்பு இருக்கிறது? அதற்கு மயூர் கிழார், அதுதான் தெரியவில்லை. எனது கணிப்பு படி இந்த நேரம் சோழப்படியும் பாண்டிய படியும் பேரழிவை கண்டிருக்க வேண்டும். உதயஞ்சேரல் தன் தளபதி துடுப்படை அனுப்பி அவனது பாசறையில் இருக்கும் வீரர்களை வெளியேற்றும்படி கூறியுள்ளான். அதற்கு கருங்கைவாணன், இல்லையே, துடும்பன் நம்மோடுதானே இருந்தான். அதற்கு மயூர் கிழார், மூஞ்சலில் இருந்து புறப்படும் போது நம்மோடு இருந்தான். இடையில் அவனை பாசறைக்கு சேர வேந்தர்கள் அனுப்பி வைத்து விட்டார்கள். சொல்லும் போது இடியோசையால் நிலம் நடுங்கியது. மிக அருகில் விழுந்திருக்க வேண்டும். குதிரைகள் விரண்டு கனைத்தன. நாம் இப்போது எந்த திசையில் எதை நோக்கி போய்க் கொண்டிருக்கின்றோம்? எது பாதுகாப்பானது என்று கேட்டான் கருங்கைவாணன். குதிரையை மழையின் தன்மைக்கு ஏற்ப எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விரைவுபடுத்தியபடியே மயூர் கிழார் சொன்னார். உண்மையை சொல்வதாக இருந்தால் எனக்கும் எதுவும் புரியப்படவில்லை. பரம்பில் வாழும் 14 குடிகளும் கீழிறங்கிவிட்டன என்ற பிறகு நாம் எந்த திசையில் பயணப்படுவது என்று விளங்கவில்லை. ஓ, பாரி எந்த பக்கம் இறங்கியிருப்பான் என்பதை சிறிது முன்னுணர முடியவில்லையா என்று கேட்டான் கருங்கைவாணன். மயூர் கிழார், முடியவில்லை. இருளின் எல்லா திசைகளிலும் பரம்பு வீரர்கள் இருக்க வாய்ப்புண்டு. அதே போல பரம்பின் படையணி எல்லாவற்றுக்குள்ளும் பாரி இருப்பதற்கான வாய்ப்புண்டு என்று கருதுகிறேன். சொல்லும் போதே உடல் உள்ளுக்குள் நடுங்கி மீண்டது. இருள் எங்கும் பாறையால் நிரம்பியிருந்தது. கருங்கைவாணன், அப்படி என்றால் நாம் இப்போது என்ன செய்ய வேண்டும்? இப்போது இடியோடு இறங்கிய மின்னல் ஒளியில் எதிரிகள் நமது கூட்டத்தை தெளிவாக பார்த்திருப்பார்கள். எனவே நம்மை நோக்கி அவர்கள் விரைந்து வர வாய்ப்புண்டு. இப்போது கருங்கைவாணன், நாம் ஏதாவது ஒரு மறைவிடத்தில் தங்க முடியாதா? இன்று இரவை மட்டும் கழித்து விட்டால் போதும், காலையில் நிலைமையை வேறு விதத்தில் எதிர்கொண்டு விடலாம். அதற்கு மயூர் கிழார், நானும் அதைத்தான் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். மறைவிடம் என்று ஏதும் இல்லை. எனது அரண்மனைக்கு போவதாக இருந்தாலும் நாமே ஆபத்தில் போய் சிக்கிக் கொள்கின்றோம் என்று பொருள். ஏனென்றால் வட திசையில் காரமலைக்கு மிக அருகில் உள்ளது எனது அரண்மனை. இந்த நேரம் பரம்பு வீரர்கள் அங்கு இறங்கியிருப்பார்கள் என்று சொன்னவர் குதிரையை விரைவுபடுத்திய பிறகு, எனக்கு தெரிந்த ஒரே வாய்ப்பு மிக விரைவாக பயணப்பட்டு காற்றாட்டை கடப்பதுதான் என்றார். அதற்கு கருங்கைவாணன், அங்கு என்ன வகையான பாதுகாப்பு ஏற்பாடு இருக்கிறது என்று கேட்டார். அதற்கு மயூர் கிழார், இந்த மழைக்கு காற்றாற்றில் நீர் பெருக்கெடுத்து ஓடும். மேடான பகுதியின் வழியை நான் ஆற்றை கடந்த அக்கரைக்கு அழைத்து சென்று விடுவேன். அக்கரையில் செவ்வரி மேட்டின் பக்கம் போய்விட்டால் போதும், நாம் இரவில் எந்தவித ஆபத்து குறித்தும் அச்சப்பட தேவையில்லை என்றார். ஏன், எதிரிகள் அங்கு வரமாட்டார்களா என்றான் கருங்கைவாணன். மலை மக்கள் அச்சப்படுகிற ஒரே பொருள் நீர் மட்டும்தான். மலை மக்களின் பெரும்பான்மையோருக்கு நீச்சல் தெரியாது. அடர்கானகத்தின் இருள் கண்டு சமவெளி மக்கள் எப்படி பயம் கொள்கின்றார்களோ அதே போலத்தான் நீரை கண்டால் சற்று தள்ளியே நிற்பது மலை மக்களின் இயல்பு. எனவே இரவில் காற்றாற்றுக்குள் இறங்க மாட்டார்கள் என்றார். சொல்லி முடிக்கும் போது வேந்தர் படையின் குதிரைகள் இதுவரை இல்லாத வேகத்தில் ஆற்றின் திசை வழி நோக்கி பாய தொடங்கின. அதே காலத்தில் சேரனின் பாசறையின் மீது உதிரனின் தாக்குதல் தொடங்கியது. கொம்போசை ஊதி வீரர்களுக்கு தாங்கள் வந்துள்ளதை தெரியப்படுத்தியதும் பாசறை தளபதி உடனே எதிர்த்தாக்குதலுக்கு ஆயத்தமானான். அப்போதுதான் சேரர் படை தலைமை தளபதி துடும்பன் வந்து சேர்ந்தான். உதயன் சேரலின் கட்டளைப்படி பாசறையை விட்டு உடனடியாக வெளியேறும்படி உத்தரவிட்டான். எதிரிகள் கொம்போசை எழுப்பியுள்ளனர். இந்த நிலைமையில் பாசறை விட்டு வெளியேற உத்தரவிட்டால் நிலைமை விபரீதமாக மாறும். ஒரு பக்கம் எதிரிகளை தடுக்க எதிர் தாக்குதல் நடத்தி கொண்டிருப்போம், இன்னொரு பக்கம் வெளியேறி கொண்டிருப்போம். மழை பெய்து கொண்டிருப்பதால் தெளிவான உத்தரவை எல்லோருக்கும் வழங்கிவிட முடியாது. நள் இரவில் கூடாரத்துக்குள் தூங்கிக் கொண்டிருக்கின்ற பலருக்கு நிலைமையை விளக்குவது எளிதல்ல. எனவே இரண்டு செயல்களால் பெரும் குழப்பம் உருவாகும். பரம்பு வீரர்களை எதிர்த்து முழு கவனத்தோடு தாக்குதல் தொடுப்போம். பொழுது விடிந்த பிறகு நாம் பாசறையை விட்டு வெளியேறுவோம் என்றான் பாசறை தளபதி. அதிக அளவு வீரர்கள் கூடாரங்களை விட்டு வெளியேற தொடங்கியதும் பரம்பு வீரர்கள் தாக்குதலை தொடங்கினர். பின் இரவு நேரத்திலும் மழையின் வேகம் குறையவில்லை. இரவு நேரத்தில் பாசறையின் மீதான எதிரிகளின் தாக்குதலை சரியாக கையாளவில்லை என்றால் பேரழிவுக்கு இட்டுச் செல்லும் என்பதை தளபதி நன்கு அறிவார். எனவே தனது நிலையை வலியுறுத்தினார். பாசறை தளபதிக்கு இந்த பாசறையில் ஏற்பட்டுள்ள சிக்கல் மட்டுமே தெரியும், ஆனால் துடுபனுக்கு மொத்த சிக்கலும் தெரியும். வேந்தர்கள் மூஞ்சலை விட்டு வெளியேறிவிட்டனர். பாதுகாப்பான இடத்துக்கு விரைந்து கொண்டிருக்கின்றனர். பாண்டிய படையும் சோழ படையும் பேரழிவுக்கு உள்ளாகின. அந்த நிலையில் சேரர் படை மட்டும் பாசறையில் இருந்தால் அது பேராபத்தாகும். எனவே ஒரு பகுதி வீரர்களை இழந்தாலும் நாம் இந்த இடத்தை விட்டு அகழ்வதே பாதுகாப்பானது. இதை பாசறை தளபதிக்கு விளக்கிக் கொண்டிருக்க முடியாது. எனவே துடும்பன் வேந்தரின் கட்டளை என்று மறுசொல்லுக்கு வழியில்லாதபடி உத்தரவை பிறப்பித்தார். பாசறை தளபதியால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. தொடர்ந்து வாதிட்டார். ஆனால் நிலைமை கைமீறி கொண்டிருந்தது. இறுதியில் பாசறை தளபதி சொன்னான், சரி, நான் மேற்கு பகுதியில் இன்று எதிரிகளை தாக்கும் படைக்கு தலைமை ஏற்கின்றேன். நீங்கள் வெளியேறும் படையை கவனத்தோடு கொண்டு செல்லுங்கள் என்றான். தன் பாசறை வீரர்களை காக்க அவன் இறுதி வரை எடுத்துக்கொள்ளும் முயற்சியை கண்டு மறுப்பு எதுவும் சொல்லாமல் ஏற்றான் துடுப்பன். மேற்கு திசையில் பரம்பின் தாக்குதல் வலிமையானதாக இருந்தது. பாசறை தளபதியின் தலைமையில் சேர படையினர் எதிர் தாக்குதலில் ஈடுபட்டனர். ஆனால் அவர்களால் எதிரிகளை பின்னுக்கு நகர்த்த முடியவில்லை. இதற்கு காரணம், பரம்பு வீரர்கள் இருளுக்குள் எந்த இடத்தில் நின்று அம்பெய்துகின்றனர் என்பதை சேர வீரர்களால் மதிப்பிட முடியாததே. இருளின் எல்லா திசைகளில் இருந்தும் அவர்களின் அம்புகள் பாய்ந்து வந்தன. வேந்தர்களின் படை வீரர்கள் பெரும்பாலும் தங்களின் வில்லுக்கு பட்டு நூல் நாணினைத்தான் பயன்படுத்தினர். அது மழை நீரில் ஈரமானால் போதுமான இழுவை விசையை உருவாக்காது. ஆனால் பரம்பின் வீரர்கள் பயன்படுத்துவது எல்லாம் மான் முடியும் எருமை முடியும் கொண்டு திரிக்கப்பட்டன. எனவே அது மழை நீரால் எந்தவித பாதிப்புக்கும் உள்ளாகாது. பரம்பு வீரர்கள் பாசறையின் மீது அலை அலையாய் அம்புகளை விடுத்துக் கொண்டிருந்தனர். மழை பொழிவுக்கு இடையிலும் அம்புகள் கூடாரத்தை தொடர்ந்து தாக்கின. பாசறைக்குள் உத்தரவில் ஏற்பட்ட குழப்பத்தால் பெரும்பாலானோர் தாக்குதலை எதிர்கொள்ளாமல் கிழக்கு திசையில் வெளியேற தொடங்கினர். உதிரனின் தாக்குதல் திட்டத்தின் கூர்முனை பகுதி மேற்கு திசை அன்று. அதாவது மேற்கு திசையில் நள்ளிரவில் பேரோசையை எழுப்பியபடி தாக்குதல் தொடுத்தால் அச்சப்பட்டு வெளியேறும் படை கிழக்கு திசையில் தான் பாய்ந்து செல்லும். எனவே கிழக்கு திசையில் பொருத்தமான மூன்று இடங்களில் தங்களின் மூன்று குடிகளை நிறுத்தியிருந்தான் உதிரன். காய்ந்த புளிய மரங்கள், வாகை மரங்களின் கொப்புகள், முண்டுகள் எல்லாவற்றின் மீதும் பரம்பு குடிகள் ஆயத்த நிலையில் காத்திருந்தனர். சேரர் படை வீரர்கள் வர தொடங்கிய பிறகு கிழக்கு திசை மரங்களிலும் மறைவுகளிலும் இருந்து தாக்குதல் தொடங்கியது. வாளும் ஈட்டியும் சவள குந்தமும் பெரும் குந்தமும் இடைவிடாது குத்தி தீர்த்தன. சகதியில் மிதித்துக் கொண்டே இருப்பது போல குத்துவாள்கள் இறங்கிக் கொண்டே இருந்தன. வள்ளைய கம்புகளின் சிறு மணியோசை திரும்பும் திசையெல்லாம் கேட்டது. பேய் மழையில் நனைந்து நடுங்கிக் கொண்டிருந்த ஆந்தைகள் பீரிடும் மனித கதர்கள் கேட்டவுடன் உடவுக்குள் பதுங்கின. சேரனால் அழித்தொழிக்கப்பட்ட மூன்று குடிகளின் தாக்குதலால் இப்போது சேரர் படை பேரழிவை சந்தித்துக் கொண்டிருந்தது. பாண்டிய படையும் சோழ படையும் அனலி தாக்குதலுக்கு அஞ்சு ஓடி வந்ததைப் போல சேரர் படை ஓடி வரவில்லை. எதிரிகள் தாக்குகின்றனர், பாதுகாப்பாக வெளியேற வேண்டும் என்ற உணர்வோடு ஆயுதங்களை கை கொண்டபடிதான் ஓடி வந்தனர். ஆனால் மழையும் இருட்டும் அவர்களை எதிர்த்து நிற்கும் பரம்பு வீரர்களை சரியாக கண்டுணர முடியாமல் செய்துவிட்டன. முன்புறம் தனது படை நினைத்து பார்க்க முடியாத அழிவை அடைந்து கொண்டிருக்கின்ற செய்தி துடுபனுக்கு எட்டியது. எதிரிகள் பொறியில் மாட்டிவிட்டோமோ என்று துடித்து போனான் துடுப்பன். பாசறை தளபதி சொன்ன எச்சரிக்கை சரியாக விட்டது என்று கருதி தாக்குதல் நடத்தும் கிழக்கு முனைக்கு விரைந்தான். அவன் வரும்போது அழிவுற்ற அவன் படை வீரர்கள் மலை என்று குவிந்து கிடந்தனர். இருட்டில் அவனுக்கு காட்சிகள் எவையும் புலப்படவில்லை. ஆனால் வீழ்த்தப்பட்டவர்களின் மூச்சிறைப்பு பேய்காற்று போல மழையையும் விஞ்சி கேட்டது. என்ன இது என்று மிரண்டு நிற்கையில் வெட்டி இறங்கியது ஒரு மின்னல். அந்த ஒளியில் தொலைவில் நின்றிருந்த உதிரன் துடும்பனை அறிந்தான். தட்டியங்காட்டு போர் தொடங்கியதிலிருந்து வேந்தர்களின் விற்படைக்கு தலைமை தாங்குபவன் துடும்பன். எனவே அவனது முகம் மனதில் ஆழ பதிந்திருந்தது. வந்து நிற்பது அவன்தான் என்று அறிந்ததும் உருவிய வாளோடு பாய்ந்தான் உதிரன். வீசிய வாளோடு உதிரன் வருவது அறிந்து வாளோடு அவன் மீது பாய்ந்தான் துடும்பன். இரண்டு வாள்களும் முழு திறனோடு குறுக்கிட்டு விட்டிட வெட்டிய கணத்தில் மின்னல் ஒளி முற்றாக மறைந்து இருள் நிலை கொண்டது. வேந்தர் படையினர் பயன்படுத்தும் வாளின் பிடி யானை தந்தத்தால் ஆனது. காயத்துக்குள் கங்குபட்ட கணத்தில் உச்சந்தலைக்கு ஏறும் அதிர்சூடு போல வாளின் கைப்பிடி அதிர்வை உள்ளுக்குள் கடத்தியது. பரம்பினர் பயன்படுத்தும் வாளின் பிடி எருமை கொம்பால் ஆனது. அது வாளின் அதிர்வை கடத்தாது. உதிரனின் வாள் மோதிய கணத்தில் ஏற்பட்ட அதிர்வை துடுப்பனின் கை உச்சந்தலையில் உணர்ந்தது. அப்போது கை தளர்ந்து பிறகு மீண்டும் இறுகியது. அப்படி இருக்கும் போது அவனது தலையை சீவி கடந்து கொண்டிருந்தது உதிரனின் வாள்.
இந்த பாட்காஸ்டை உங்களுக்கு வழங்கிய நான் முருகன். உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை எனக்கு தெரிவிக்க முருகன் .dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.